அன்பர் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. அக்டோபர் மாதம் 25 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் ஓசையில் முதல் செய்தி அறிக்கை. பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் காவிரி பிரச்சினை தொடர்பாக திமுக சார்பில் நடத்தப்பட்ட அனைத்துக் கட்சி கூட்டம், மக்கள் நல கூட்டணி அதில் பங்கேற்காதது குறித்த செய்திகள்.
எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறோம், ஏன் வரலங்கிறத தயவு செஞ்சு நீங்க அவங்கள்ட்ட கேட்டு அதற்கு விளக்கத்தை நீங்க தான் சொல்லணும். எந்த அரசியல் ஆதாயத்தோடும் இந்த கூட்டம் கூட்டப்படவில்லை. அப்படி கூட்டியிருந்தால் இங்கு 50% நிச்சயமாக இந்த கூட்டத்திற்கு சிலர் வந்திருக்க மாட்டார்கள்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நடைபெற்ற கடையடைப்பு, கிளிநொச்சியில் ஏற்பட்ட வன்முறை.
யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் போலீசாரினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை நாங்கள் அரச பயங்கரவாதமாக பார்க்கிறோம்
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் மரிய மைக்கேல்.
நிலக்கரியை பின்னுக்கு தள்ளி புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் உலகம் முழுவதும் உள்ள மின்சக்தி திறனின் மிகப்பெரிய ஆதாரமாக மாறியுள்ளது என சர்வதேச எரிசக்தி முகமை தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் உலகம் முழுவதும் 500,000 சூரிய சக்தி பேனல்கள் நிறுவப்பட்டுள்ளதாக சர்வதேச எரிசக்தி முகமையின் புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க திறன் அதிகரிப்பில் 40% பங்கு வகிக்கும் சீனாவில் 2015 முழுவதும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 2 காற்றாலைகள் நிறுவப்பட்டுள்ளன.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் ஞாயிற்றுக்கிழமையன்று திடீர் தாக்குதல் நடத்தி ஈராக்கின் மேற்கில் உள்ள ரோட்பா நகர் முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாக ஈராக் பாதுகாப்பு படை பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர். தரையில் போர் நடத்தி வருகின்ற ஈராக் அரசு படையினருக்கு ஆதரவாக விமான தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கு எதிராக போரிடுகின்ற அமெரிக்க தலைமையிலான கூட்டணி படையினர் தெரிவித்திருக்கின்றனர். ஈராக்கின் வடபகுதியில் இஸ்லாமிய அரசு குழுவினரின் பிடியில் இருக்கும் மோசூல் நகரை சுற்றியிருந்த அரசு படையினரின் கவனத்தை திசை திருப்பும் முயற்சியாக ரூட்பா நகர் மீதான இந்த குழுவின் தாக்குதல் தோன்றுகிறது.
ஈராக்கில் ஜிகாதிகளின் வலிமையான பிடியாக கருதப்படும் இடங்களை கைப்பற்ற ஈராக் அரசு முன்னேறி வரும் நிலையில் மோசூல் நகருக்கு அருகே இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பு பொதுமக்களை கொன்று வருவதாக புதிய செய்திகள் தெரிவிக்கின்றன. அச்சத்தை பரப்பும் வெளிப்படையான முயற்சியாக மொசூலின் தெற்கு பகுதியில் 15 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
Human rights staff in Iraq have been informed that ISIL killed 15 civilians in a village called Safina.
மேலும் கட்டாயப்படுத்தப்பட்ட அணிவகுப்பு ஒன்றில் பின்தங்கியதால் 3 பெண்களையும் 3 சிறுமிகளையும் IS அமைப்பு கொன்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஐரோப்பாவை வந்தடைய மத்திய தரைக்கடலை கடந்து செல்லும் குடியேறிகளுக்கு 2016 மிக மோசமான ஆண்டாக இருக்கப் போவதாக ஐக்கிய நாடுகள் அவையின் அகதிகள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மிகவும் ஆபத்தான இந்த கடல் வழியை கடந்து வருவதற்கு இன்னும் 2 இருக்கின்ற நிலையில் ஜனவரி மாதம் தொடங்கி 3,700 பேர் பலியாகியிருப்பதாக இது கூறியிருக்கிறது. ஆபத்தான பாதைகளை பயன்படுத்துவதால் மோசமான வானிலைகளின் போது கடலை கடப்பது மற்றும் மக்களை கடத்துவோரால் கையாளப்படும் புதிய உத்திகள் ஆகியவற்றால் மக்கள் கடலில் மூழ்குவதாக அது தெரிவித்திருக்கிறது.
பிரான்ஸ் நாட்டின் வடக்கு பகுதியில் இருக்கும் கலை துறைமுகத்தில் உள்ள ஜங்கல் என்று அழைக்கப்படும் பெரிய குடியேறிகளின் முகாமை பிரான்ஸ் போலீசார் இன்று இடிக்கத் தொடங்கியுள்ளனர். 2 நடைபெற்று வரும் அப்புறப்படுத்தும் பணியில் குடியேறிகள் பேருந்துகளில் அழைத்துச்
செல்லப்பட்டனர்.
திங்களன்று அந்த முகாமின் கால் பகுதிக்கும் மேலான குடியேறிகளான 8,000 பேர் பிரான்சின் பல்வேறு பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர்.
ஐரோப்பாவில் ஏற்கனவே அதிக விமான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்தில் புதிய ஓடுதளத்தை அமைப்பதற்கான திட்டத்திற்கு பிரிட்டன் அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. பிரெக்ஸிட்டுக்கு பிறகு பிரிட்டன் இன்னும் வர்த்தகத்திற்கு தயாராக இருப்பதை காட்டும் தெளிவான அறிகுறியாக இந்த அறிவிப்பு வந்திருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் கிறிஸ் கிரேவ்லிங் தெரிவித்திருக்கிறார்.
செய்தியிற்கு கேட்டீர்கள் இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். காவிரி பிரச்சினை தொடர்பாக திமுக சார்பில் இன்று கூட்டப்பட்ட அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதன் கூட்டணி கட்சிகளும் தமாக உள்ளிட்ட கட்சிகளும் பங்கேற்றன. பாரதிய ஜனதா, மக்கள் நல கூட்டணி உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்தன. இதுகுறித்த செய்திகளை தொகுத்துத்தருகிறார் முரளிதரன்.
காவிரி பிரச்சினை தொடர்பாக விவாதிப்பதற்காக திமுகவின் முயற்சியில் சென்னையில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்தன. திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் இன்று காலையில் நடந்த இந்த கூட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன், திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, அனைத்து விவசாய சங்கங்கள், விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் ஆகியவற்றைச் சேர்ந்தவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி காவிரி விவகாரம் தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், பிரச்சினையை திசை திருப்பும் மத்திய அரசின் போக்குக்கு கண்டனம், ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் அளவுக்கு இழப்பீடு தர வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் பேசிய திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், விவசாயிகளின் உரிமை பாதுகாப்புக்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை யார் கூட்டியிருந்தாலும் திமுக அதில் கலந்து கொண்டிருக்கும் என்றும், யாரும் அதற்கு முன் வராததால் தாங்கள் அதை செய்திருப்பதாக குறிப்பிட்டார். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசும்போது இதில் அரசியல் செய்ய திமுக விரும்பவில்லை என்றும் கூறினார்.
அதாவது நாங்கள் அழைப்பு கொடுத்துட்டோம், அதிமுகவுக்கும் கொடுத்துருக்கிறோம், தேமுதிகவுக்கும் கொடுத்துருக்கிறோம், ஆக இருந்தாலும் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கிறோம், ஏன் வரலங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு அதற்கு விளக்கத்தை நீங்கள் தான் சொல்லணும். எந்த அரசியல் ஆதாயத்தோடும் இந்த கூட்டம் கூட்டப்படவில்லை. அப்படி கூட்டியிருந்தால் இங்கு 50% நிச்சயமாக இந்த கூட்டத்திற்கு சிலர் வந்திருக்க மாட்டார்கள்.
இந்த அனைத்து கட்சி கூட்டம் வெற்றிகரமாக நடந்துவிடக் கூடாது என ஊடகத்துறையில் உள்ள சிலர் ஆர்வம் காட்டுவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார்.
முதல்ல உங்களுடைய ஊடகங்களுக்கு அந்த ஒற்றுமை வரணும். ஏன்னா நீங்க தான் அந்த ஊடகங்கள்ல வந்து இந்த செய்திகளை வந்து பிரிச்சு வேறுபடுத்தி விமர்சிச்சு விவாத மேடைகள் சில செய்திகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. முதல்ல அந்த ஊடகங்களுக்கு, கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த உணர்வு ஊடகங்களுக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.
ஆனால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அதிமுகவின் செய்தி தொடர்பாளரான சி ஆர் சரஸ்வதி கடுமையாக விமர்சித்துள்ளார்.
இது ஒரு அரசியல் லாபத்திற்காக திராவிட முன்னேற்றம் நடத்திய கூட்டம். ஆட்சி அதிகாரம் கையில் இருந்த போது, 19 வருடம் மத்திய அரசில் இருந்த போது காவேரிக்காக பார்லிமெண்ட்ல பேசக்கூட செய்யல. இன்றைக்கு திராவிட முன்னேற்றம் நடத்துவது ஒரு அரசியல் நாடகம்.
விஜயகாந்த் தலைமையிலான தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, புதிய தமிழகம், பாரதிய ஜனதா கட்சி ஆகிய கட்சிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள விரும்பினாலும் அக்கட்சி இடம்பெற்றுள்ள மக்கள் நல கூட்டமைப்பில் உள்ள பிற கட்சிகளான மதிமுக, சிபிஐ, சிபிஎம் ஆகியவை இக்கூட்டத்தை புறக்கணிக்க விரும்பியதால் தாங்கள் இதில் கலந்து கொள்ளப் போவதில்லை என அக்கட்சி அறிவித்தது. இது தொடர்பாக கடிதம் ஒன்றையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மு க ஸ்டாலினுக்கு அனுப்பி தங்களது நிலைப்பாட்டை தெரிவித்தார். ஆனால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்பதாக திருமாவளவன் கூறியிருக்கிறார்.
முரளிதரன் வழங்கிய செய்தியை கேட்டீர்கள். இந்நிலையில் மக்கள் நல கூட்டணி கட்சிகளில் ஒன்றான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்தது என்று அந்த கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணனிடம் கேட்டார் மணிவண்ணன்.
குறிப்பாக இடைத்தேர்தல் வரக்கூடிய இந்த அரசியல் சூழலில் திமுக தலைமை அழைத்து இருக்கிற கூட்டியிருக்கக்கூடிய அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள இயலாது என்று முடிவெடுத்திருக்கிறோம். விவசாய சங்கங்கள் மற்ற மக்கள் நல கூட்டணி சார்பாக எதிர்காலத்தில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்காக பல இயக்கங்களுக்கு நாங்கள் திட்டமிட இருக்கிறோம்.
சரி, ஆனால் இப்போ நீங்க வந்து இடைத்தேர்தல் வருவதற்கும் பிரதான எதிர்கட்சி இந்த விஷயத்திலே ஒரு கருத்தொற்றுமையை கூட்ட முயற்சி செய்யும் பொழுது அதில் நீங்கள் கலந்து கொள்வதற்கும் என்ன தொடர்பு? நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டே கூட இடைத்தேர்தலில் உங்களது நிலைப்பாட்டை தனியாக எடுக்கலாமே.
அதாவது ஏற்கனவே 17-18 அநேகமாக மாநிலத்தில் ஆளுங்கட்சி, மத்தியில் ஆளுங்கட்சி தவிர எல்லா கட்சிகளும் அவர்கள் சுயேட்சையாக மறியல் போராட்டத்தில் கலந்துகிட்டாங்க. உச்சிமன்ற வழக்கு நடைபெற்று வருகிறது. அப்ப இந்த பின்னணியில இதுல ஒரு மாநில அரசு முயற்சி எடுத்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையோ மற்ற ஏற்பாடு செஞ்சால் பொருத்தமாக இருக்கும். ஆகவே இந்த சூழலை திமுக எடுத்து அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது, அது ஒரு அரசியல் பின்புலம், எனக்கு அரசியல் சூழல் கலந்து கொள்ள முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து.
அதுல என்ன அரசியல் பின்புலம் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஆளுங்கட்சி கூட்டணி
இல்ல சொல்ற, அதாவது இடைத்தேர்தல் நடைபெறுகிற போது அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு மாற்று இந்த அதிமுக திமுக கொள்கையில் பல்வேறு பிரச்சனை உங்களுக்கு மாறுபாடு கிடையாது, வேறுபாடு கிடையாதுன்னு சொல்லுகிற போது ஒரு மாற்று கொள்கை முன்வச்சு இயக்கம் நடத்தக்கூடிய நாங்க இப்ப இந்த பின்னணியில ஆகவே வருகிற போது இன்றைய சூழல்ல திமுக கூட்டிய கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து.
இப்ப திமுகவே வந்து இந்த விவசாயிகள் கூட்டிய முன்பு ஒரு கூட்டத்திலே உங்களது விவசாயிகள் சங்கமும் கலந்து கொண்டிருக்கிறது அறிவாலயத்திலே.
ஒரு விதிகளுக்காக விவசாய சங்கங்களை வந்து ஏதாவது ஒரு விவசாய சங்கங்கள் கூட்டலாம், ஆனா அரசியல் கட்சியில் விவசாய சங்கங்கள் என்பது அவசியம் இல்லப்பட்டு இருந்தால் அன்னைக்கு வந்து 17-18 மறியலை வெற்றிகரமாக்குவதற்கு அந்த நோக்கத்தோடு அன்னைக்கு விவசாய சங்கங்கள் கலந்துகிட்டாங்க. இனி மீண்டும் அந்த விவசாய சங்கங்களே அவங்க அழைச்சு அவங்க கூட்டம் நடந்தாக்கா அதுல வந்து அரசியல் கட்சிகள் கலந்துக்கலாம், அதுதான் பொருத்தமாக இருக்கும்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அரங்கில் அடுத்து இலங்கை கண்ணோட்டம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து வடமாகாணத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அச்சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. அதே நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பாக கிளிநொச்சியில் சில வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. அது குறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் மாணிக்க வாசகம்.
யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் கொல்லப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட கடை அடைப்பு அமைதியான முறையில் இடம்பெற்ற போதிலும் இன்று மாலை கிளிநொச்சியில் இடம்பெற்ற சாலை மறியல் போராட்டத்தின் போது காவல்துறையைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். வீதியில் வாகனங்களை செல்லவிடாமல் தடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை கலைப்பதற்காகச் சென்ற காவல்துறையினர் மீது அடையாளம் தெரியாத ஒருவர் உடைந்த போத்தலால் தாக்கிய போது சமர விக்ரமா என்பவர் காயமடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் அங்கு பெரும் பதட்டம் ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கலகம் அடக்கும் படையினர் நிலைமையை கட்டுப்பாட்டினுள் கொண்டு வந்தனர். மீண்டும் கிளிநொச்சி இரணமடு பகுதியில் A9 வீதியில் டயர்களை எரித்து வாகன போக்குவரத்தை தடை செய்ய முயன்ற மற்றொரு குழுவினரை கலைத்து நிலைமையை கட்டுப்பாட்டினுள் கொண்டு வந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வடமாகாணத்தில் இடம்பெற்ற இந்த கடையடைப்புக்கு 7 தமிழ் அரசியல் கட்சிகள் அழைப்பு விடுத்திருந்தன. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய வடமாகாண நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களிலும் கடைகள் மூடப்பட்டிருந்தன. பாடசாலைகள் நடைபெறவில்லை. அரசு அலுவலகங்கள், வங்கிகள் என்பன செயற்பட்ட போதிலும் ஊழியர்களின் வருகையிலும் வீழ்ச்சி காணப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தூரடங்களுக்கான பேருந்து சேவைகள் மட்டுமே சேவையில் ஈடுபட்டிருந்தன. யாழ் நகரில் காவல்துறையினர் சுற்றுக்காவல் நடவடிக்கை உட்பட பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருந்தனர். இந்த கடையடைப்பு தீர்மானத்தை மேற்கொள்வதற்கான அரசியல் கட்சிகளின் கூட்டத்தை டெலோ இயக்கம் ஒழுங்கு செய்திருந்தது. அந்த கட்சியின் முக்கியஸ்தரும் வடமாகாண சபை உறுப்பினருமாகிய M.K. சிவாஜிலிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் போலீசாரினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை நாங்கள் அரச பயங்கரவாதமாக பார்க்கிறோம். இதே போல எங்களுடைய மக்கள் மீது தொடர்ச்சியாக நடத்தப்படுகின்ற தாக்குதல்களையும் அழிவுகளையும் பிரச்சனைகளையும் நாங்கள் பயங்கரவாதமாகவே நோக்குகிறோம். சரியான ஒரு உத்தரவாதம் இல்லாமல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இயங்காது என்று அந்த மாணவர்களை அறிவித்திருக்கேன். ஆகவே அந்த மாணவர்கள் உட்பட பெரும்பாலானவர்களாவது திருப்பி அடைய கூடிய விதத்திலே இனிமேல் வாராதிக்கு நடைபெறாது என்ற முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்பதுதான் எம் அனைவருடைய விருப்பமும் கோரிக்கையுமா
என்றார் சிவாஜிலிங்கம் அவர்கள். மாணவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 5 காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர்.
மாணிக்க வாசகம் வாங்கிய செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. அடுத்து, உலக அளவில் ஆண்களுக்கு ஏறத்தாழ இணையாக பெண்களும் மது அருந்துவதாக ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வு தெரிவிக்கிறது. ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஆய்வு முடிவு எதை காட்டுகிறது என்று சென்னையில் உள்ள உளவியல் மருத்துவர் அன்புதுரை அவர்களிடம் கேட்டேன்.
கண்டிப்பா இப்ப நம்ம நிறைய பெண்களை பாக்குறோம். இதுல வந்து பழக்கத்துல ஊறி அதனால வந்து வர ஒரு விளைவுகளை நம்ம பாக்குறோம். அதாவது டியடிக்ஷன் வார்டுல இப்போ நிறைய பெண்கள் வர ஆயிட்டாங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா வார்டுல மட்டும் இல்ல வெளியவும் அந்த ஒரு பெண்கள் குடிக்கிறதுக்கு வந்து நிறைய ஒரு விதமான வரவேற்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்ஸ்ல வந்து ஹாப்பி அவர்ஸ் வச்சிருப்பாங்க, லேடிஸ் அவர் வச்சிருக்காங்க, இல்ல ஒரு ஒரு பார்ட்டின்னா அதுல வந்து பெண் இருந்தாதான் உள்ள அலோவே பண்றாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரிங்க்ஸ். சோ அப்போ வந்து இங்க வந்து ஒரு அங்கீகாரம் வந்து நிறைய வந்துருச்சு. அதாவது இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, அவங்களும் குடிக்கலாம் ஒன்னும் இது அப்படின்னு சொல்லிட்டு.
இல்ல இப்ப எந்த பிரிவினரிடையே வந்து இப்போ இந்த பழக்கம் வந்து அதிகரிச்சுட்டு வர்றதா நீங்க பாக்குறீங்க?
எக்கனாமிக்கா வந்து நல்லா இப்போ ஒரு நல்ல இருக்கப்பட்டவங்க, அவங்க ஒரு நல்ல வெஸ்டர்னைஸ்ட் லைஃப் ஸ்டைல், அப்ப நம்ம சொல்லக்கூடிய நல்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் போறாங்க, ஒரு 5-star ஹோட்டல் எல்லாம் போறாங்க, அங்க நீங்க குடிக்கலாம், அது வந்து யாரும் ஒரு பிரச்சனை பண்ண போறது இல்ல. இதே வந்து நீங்க ஒரு சாதாரண டாஸ்மாக் பார்ல போய் குடிச்சீங்கன்னா பிரச்சனை வரும்.
மது வந்து தாராளமாக கிடைப்பதும், மது விளம்பரத்தில் வந்து இளம் பெண்களை அதிக அளவில் பயன்படுத்துவதும் வந்து இந்த பெண்கள் வந்து அதிக அளவில் வந்து மது பழக்கத்துக்கு அடிமையாவதற்கு ஒரு முக்கிய காரணங்களில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
நம்ம ஊர்லயும் அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நல்லா ஓப்பன் ஆயிடுச்சு. அதான் சொல்லி இப்போ அதுதான் ஒரு மிடில் கிளாஸோ ஒரு லோவர் சோசியோ எக்கனாமிக் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி பார்ஸ் இல்ல. இப்ப நம்ம வந்து ஒரு இப்ப ஹோட்டல்ல போறோம்னா நம்ம ஃபேமிலியா போறோம்னா அங்க அந்த அளவுக்கு ஓப்பனா ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் கூட ஒரு ஃபீமேல் உட்காந்து குடிக்க முடியாது. ஸோ அது ஒரு சர்டன் லெவலுக்கு மேலதான் நீங்க பப்ளிக்கா போய், இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பா சென்னையோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம ரொம்ப கன்சர்வேட்டிவ். மேபி பாம்பேவோ டெல்லியோனா மேபி லிட்டில் மோர் பாசிபிள். பட் இருந்தும் நான் என்ன சொல்லுவேன், மொத்த இந்தியாவில வந்து ஒரு ஃபீமேல் ட்ரிங்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் அவ்வளோவா ஓப்பன்னஸ் இல்லாம தான் இருக்கு. ரொம்ப ஹையர் எண்ட்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க இதுல அவங்க இதுல தான் இருக்கு.
உளவியல் மருத்துவர் அன்புதுரை. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.